ஞாயிறு சிந்தனை.
அன்பு உள்ளங்களே, கடந்த ஒரு வாரமா வத்திக்கான் வானொலிக்கு நேயர்களுடைய தொலைபேசி அழைப்புகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. எங்களுக்கு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வருகின்றார்கள். என்னோட பணிபுரிகின்ற சகோதரி துரேசா, அன்பர் கிறிஸ்டோபர், இவங்க ரெண்டு பேரும் இந்த நேயர்களோட பேசும்போது ஏதோ ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பேசிக்கிற மாதிரி அவங்க பேசுறத பார்த்து எனக்கு வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. இந்த வத்திக்கான் வானொலியை சுற்றி இப்படி ஒரு குடும்ப உணர்வை ஏற்படுத்தியுள்ள அன்பு உள்ளங்களுக்கு கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு நாட்கள் மட்டுமல்ல, இனி வரும் எல்லா நாட்களுமே நன்றாக அமைய வேண்டும் என்பதே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி கிறிஸ்மஸுக்கு வாழ்த்துக்களை சொல்ல வந்த ஒரு நேயர் அதோடு தன்னுடைய மனக்குமுறலையும் சேர்த்து பேசினார். அவர் தாய்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். கடந்த 12 ஆண்டுகளாக கிறிஸ்மஸுக்கு தாய்நாட்டுக்கு போக முடியலையே என்ற தன்னுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தினார். ஃபாதர், கிறிஸ்மஸ் நேரத்தில் ஊரில் எல்லாரும் சேர்ந்திருப்பாங்க, சொந்தக்காரங்க வீடெல்லாம் பக்கத்திலேயே இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்திருக்கும்போது நான் அவங்கள டெலிஃபோனில் கூப்பிடுவேன், 30-40 நிமிஷங்க எல்லார்ட்டையும் பேசுவேன். அதுதான் சாமி எனக்கு கிறிஸ்மஸ் என்று சொன்னார். கேட்பதற்கு கொஞ்சம் கடினமான தகவல் தான். அந்த அன்புள்ளம் அடுத்த ஆண்டு கிறிஸ்மஸ் காலத்திலாவது தாய்நாடு சென்று தன்னுடைய குடும்பத்தோடு கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும் என்று அவருக்காக நான் வேண்டிக் கொண்டேன். இந்த கிறிஸ்மஸ் காலம் குடும்ப உணர்வை, கூடி வந்து கொண்டாடுகின்ற உணர்வை வளர்க்கின்ற ஒரு அழகிய காலம். இந்த காலத்தில் வருகின்ற இந்த ஞாயிறன்று திருச்சபை திருக்குடும்ப விழாவை கொண்டாடுவதற்கு நம்மை அழைக்கின்றது. திருக்குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் பல இருக்கின்றன. இந்த திருக்குடும்ப திருவிழா திருச்சபையில் ஆரம்பிக்கப்பட்ட சூழ்நிலை, காரணம் இவைகளையெல்லாம் நான் ஆராய்ந்தபோது என்னுடைய சிந்தனையில் எழுந்தவைகளை முதல்ல உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியில் கூறியுள்ளபடி இந்த குடும்பம் சந்தித்த ஒரு பிரச்சனையை பற்றியும் நாம் சிந்திப்போம். இருபதாம் நூற்றாண்டினுடைய துவக்கம் வரை திருக்குடும்ப திருவிழா தனிப்பட்ட ஒரு பக்தி முயற்சியாக ஒரு சில துறவர சபைகளால பரப்பப்பட்டு வந்தது. 1921 ஆண்டு திருச்சபை இந்த பக்தி முயற்சியை ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படும் ஒரு திருநாளாக மாற்றியது. காரணம், அப்போது நடந்து முடிந்திருந்த முதல் உலகப்போர். 1918 நடந்து முடிந்த உலகப்போரில் பல ஆயிரம் ஆயிரம் குடும்பங்கள் சிதைக்கப்பட்டன. வீட்டு தலைவனையோ மகனையோ போரில் பலி கொடுத்த பல குடும்பங்கள் பல இன்னல்களை சந்தித்து வந்தன. இந்த குடும்பங்களுக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் தரும் விதமாக இந்த விழாவை ஏற்படுத்தி திருக்குடும்பத்தை சுற்றி பல பக்தி முயற்சிகளை திருச்சபை வளர்த்தது. 1960களில் நடந்த இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் போது மீண்டும் திருக்குடும்பத்தை பற்றிய எண்ணங்களை திருச்சபை புதுப்பித்தது. காரணம், உலகப் போர்கள் இரண்டு முடிவடைந்த பின் வேறு பல வகைகளில் மக்கள் தினசரி போர்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தொழில்மயமான உலகம், அறிவியல் முன்னேற்றங்கள் என்று பல வழிகளில் உலகம் முன்னேறியதைப் போல தெரிந்தது. ஆனா அதே வேளையில பல அடிப்படை நியதிகள் மாறி வந்தன. ஹிப்பி கலாச்சாரம், போதைப் பொருட்களின் பரவலான பயன்பாடு என்று மக்கள் வீட்டுக்கு வெளியே நிம்மதியை தேடி அலைந்தபோது அந்த அமைதியை, அன்பை வீட்டுக்குள், குடும்பத்திற்குள் தேடச் சொன்னது திருச்சபை. எனவே திருக்குடும்ப திருவிழாவை கிறிஸ்மஸ்க்கு அடுத்த ஞாயிறு கொண்டாடும்படி கத்தோலிக்க உலகை பணித்தது திருச்சபை. அன்பு நண்பர்களே, திருக்குடும்பம் ஒரு தலை சிறந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் இருந்த இயேசு, மரியா, யோசேப்பு எல்லாருமே தெய்வீக பிறவிகள். அவங்கள பீடங்களில் ஏற்றி வணங்க முடியும், அவங்கள வைத்து விழாக்கள் கொண்டாட முடியும். ஆனால் அந்த குடும்பத்தை போல வாழ்வதுனா நடக்கக்கூடிய காரியமா? இறைவன், புனிதர்கள் இவங்க எல்லாரையும் தெய்வ பிறவிகளாக நாம் பார்க்கும்போது அவங்க எட்டாத தூரத்தில் இருப்பதைப் போல ஒரு உணர்வு எழுகின்றது. ஆனால் அந்த தெய்வீக பிறவிகளும் இந்த பூமியில மனித பிறவிகளாக வாழ்ந்தனர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இயேசு, மரியா, யோசப்பு என்ற இந்த குடும்பம் எந்த நேரமும் ஜபம் செய்துகிட்டு இறைவனை புகழ்ந்துகிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்து வந்ததாக தயவுசெய்து நினைக்காதீங்க. அவங்க மத்தியிலும் பிரச்சனைகள் இருந்தன. அவங்க அந்த பிரச்சனைகளை சந்தித்த விதம், அவைகளுக்கு விடைகள் தேடிய விதம், இவைகளெல்லாம் நமக்கு பாடங்களாக அமைய வேண்டும். திருக்குடும்பம் சந்தித்த ஒரு பிரச்சனையை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள்.
அன்பு உள்ளங்களே, ஒரு குடும்பத்தில் குழந்தை ஒன்று பிறந்ததும் பெற்றோர், முக்கியமாக தாய், தன்னுடைய தினசரி வாழ்க்கையை அந்த குழந்தைக்காக அதிகம் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் உடல் ரீதியாக எழுகின்ற சவால்கள். இதே குழந்தை வளர்ந்து டீனேஜில் அடியெடுத்து வைக்கும்போது மீண்டும் இதே பெற்றோர் இன்னும் பல மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் மனதளவில் வளரும் பிள்ளையை புரிந்து கொள்வதில் வரும் சவால்களாக இருக்கும். நமது குடும்பங்களில் ஒரு ஆண்மகன் தனி மனிதனானத, வயதுக்கு வந்துவிட்டத எப்படி உணர்த்துவான், மன்னிக்கவும், எப்படி உணர்த்துவார்? ஆம் அன்பர்களே, அவர் தனக்குரிய மரியாதையை மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அவர் தகுந்த பருவம் அடைந்துவிட்டத நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல வழிகளில் நமக்கு உணர்த்த முயல்வார். தன்னை மற்றவங்க இனிமேல் கேள்விகள் கேட்டு தொல்லைப்படுத்துவதை விரும்ப மாட்டார். எங்கே போன, என்ன செஞ்ச, ஏன் இவ்வளவு லேட்டா வர, இது போன்ற கேள்விகளை இனி தன்னிடம் கேட்கக்கூடாது என்பதை நேரடியாக சொல்லாமல் தன்னுடைய நடத்தையினால சொல்வார். ஒரு சில டீனேஜ் இளையோர் இதுவரை தங்களைச் சுற்றி நாடும் வீடும் கட்டியிருந்த வேலிகளை தாண்டுவதில் அல்லது அந்த வேலிகளை உடைத்து வெளியேறுவதில் குறியாக இருப்பாங்க. அவர்களுடைய தோழர்கள், தோழிகள் இவங்க சொல்றது குடும்பத்தினர் சொல்வதை விட முக்கியமாகி போகும். இந்த மாற்றங்கள் பல நேரங்களில் பெற்றோருக்கு பிரச்சனைகளை, புதிய சவால்களை உருவாக்கும். என்ன அன்பர்களே, நான் இதுவரை டீனேஜ் இளையோரை குறித்து சொன்னதில் பாதிக்கு பாதியாவது நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இல்லையா? அன்று எருசலேமில் நடந்ததும் இதுதான். 12 வயதாகும் ஆண் மகனை கோவிலுக்கு முதன்முறையாக அதிகாரப்பூர்வமாக கூட்டிச் செல்லும் வழக்கம் யூதர்கள் மத்தியில் இருந்தது. 12 வயதுக்கு மேல் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சிறப்பாக எருசலேம் திருவிழாவின் போது கோவிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். இதுவரை குழந்தையாக இருந்த அந்த சிறுவன் இனி தனி ஒரு ஆள் என்பதை உறுதி செய்கின்ற வகையில் இந்த பழக்கம் அமைந்தது. டீனேஜ் வாசலில் நின்ற இயேசு தன்னுடைய சுதந்திரத்தை நிலைநாட்டுவதற்கு செய்கின்ற முதல் செயல் என்ன? அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கோவில்ல நடந்த வேதாகம விவாதத்துல கலந்துகிட்டார். இது நல்ல விஷயம்தானே, இதையே பிரச்சனையாக பார்க்க வேண்டும்? நல்லதோ கெட்டதோ பெற்றோருக்கு தெரியாம ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த இளைஞன் தான் தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் பக்குவம் பெற்றுவிட்டதாக ஊரறிய சொல்லுகின்ற ஒரு முயற்சிதானே இது. மகனை காணாமல் பதை பதைத்து தேடி வருகின்ற மரியாவும் யோசேப்பும் 3வது நாள் இயேசுவை கோவிலில் காணும்போது அந்த சந்திப்பிலும் நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார்.
தன்னுடைய மகன் மறைவல்லுநர் மத்தியில் அமர்ந்து ஏறக்குறைய அவர்களுக்கு போதனை செய்ததை பார்த்து அந்த பெற்றோர் வியந்தனர், மகிழ்ந்தனர், அதே நேரம் பயந்தனர். வயதுக்கு மீறி அறிவோட திறமையோட செயல்படுகின்ற குழந்தைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அவர்களால பெற்றோருக்கு பெருமையும் உண்டு, சவால்களும் உண்டு. மரியா தன்னுடைய மகனை பார்த்து தன்னுடைய ஆதங்கத்தையெல்லாம் எடுத்து சொல்றார். இயேசுவோ அவங்க அம்மா சொன்னதையெல்லாம் பெரிதுபடுத்தாம தான் இனி தனித்து முடிவெடுக்கும் நிலைக்கு வந்துவிட்டதை அவங்களுக்கு நினைவுபடுத்துறார். இயேசு சொன்னது மரியாவுடைய மனதை கட்டாயம் புண்படுத்தி இருக்க வேண்டும். அதுவும் மற்றவங்களுக்கு முன்னால அவர் அப்படி பேசினதுனால மரியாவுடைய மனது இன்னும் அதிகம் வலித்திருக்கும். அந்த வேதனையில அவர் கோபப்பட்டு மேலும் ஏதாவது சொல்லியிருந்தா பிரச்சனை பெரிதாகி இருக்கும். குடும்ப உறவுகளில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள பொது இடங்கள் நல்லதல்ல. எனவே மரியா தன்னுடைய எண்ணங்களை, உணர்வுகளை மனசுக்குள்ளார பூட்டிக்கொண்டு கிளம்புகின்றார். இயேசுவும் அவர்களோடு செல்கின்றார். இன்னும் பல ஆண்டுகள், சொல்லப்போனா இன்னும் 18 ஆண்டுகள் அந்த அன்பு பெற்றோரோடு அவர் தங்கச் செல்கின்றார். இப்படி முடிகின்றது நம்முடைய நற்செய்தி. இந்த மூவர் வாழ்ந்த இந்த திருக்குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் பல பாடங்களை இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நம்ம சிந்திக்கலாம். இறுதியாக அன்புள்ளங்களே, எருசலேம் திருவிழாவுக்கு சென்று பிறகு இயேசு காணாமல் போய்விடும் இந்த சம்பவம் பலரை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருகின்றது. இவங்களையெல்லாம் நினைவில் கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவங்களுக்காக ஜெபிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். குழந்தைகளை திருவிழா கூட்டங்களில் இழந்துவிட்டு தவிக்கும் பெற்றோரை விட்டுவிட்டு தனித்து விடப்படும் குழந்தைகளை நினைத்து பார்ப்போம். இப்படி காணாமல் போகும் குழந்தைகளை கடத்தி சென்று பிச்சை எடுப்பதற்கும் இன்னும் பல தவறான வழிகளிலும் இவர்களை ஈடுபடுத்தும் மனசாட்சியற்ற மனிதர்களை நினைத்து பார்ப்போம். இவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு 12 வயது வரை நாசரேத் என்ற சிறிய ஊரில் வளர்ந்து வந்தவர். அவர் எருசலேம் என்ற நகரத்துக்கு வந்து காணாமல் போய்விடுகின்றார். நான் கடந்த 15 ஆண்டுகள் கல்லூரியில் பணி செய்தேன். கிராமங்களில் சின்ன ஊர்களில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை என்ற அந்த பெரிய நகரத்துக்கு கல்லூரிக்கு வந்து பல வழிகளில் காணாமல் போய்விடுகின்ற இளையோரை இப்போது நினைத்து பார்க்கின்றேன். அப்படி அந்த இளையோரை நகரம் என்ற காட்டில் தொலைத்துவிட்டு தவிக்கின்ற பெற்றோரையும் நினைத்து பார்க்கின்றேன். இயேசு எருசலேமில் காணாமல் போன அந்த சம்பவம் நம் நினைவுக்கு கொண்டு வரும் இந்த அத்தனை பேருக்காகவும் நாம் இறைவனிடம் வேண்டுவோம்.
விழா. இவ்விழா பற்றிய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.